بسم الله الرحمن الرحيم. قال المصنف رحمه الله: ولا نجادل في القرآن، ولا نجادل في القرآن، ونشهد أنه كلام رب العالمين نزل به الروح الأمين. ولا نجادل في القرآن، ونشهد أنه كلام رب العالمين نزل به الروح الأمين، فعلمه سيد المرسلين محمدا صلى الله عليه وسلم، وهو كلام الله تعالى لا يساويه شيء من كلام المخلوقين، ولا نقول بخلقه، ولا نخالف جماعة المسلمين، ولا نجادل. نام ஒருவர் ஒருவர் விவாதம் செய்து கொள்ள மாட்டோம், தர்க்கம் செய்து கொள்ள மாட்டோம். ஃபில் குர்ஆனி, குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனை பற்றி, குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் விவாதம் தர்க்கம் செய்து கொள்ள மாட்டோம். வநஷ்ஹது, நாம் சாட்சி கூறுவோம். அன்னஹு, நிச்சயமாக அந்த குர்ஆன் கலாமு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய பேச்சாகும் என்று. வநஷ்ஹது, நாம் சாட்சி கூறுகிறோம். அன்னஹு, நிச்சயமாக அது, அதாவது குர்ஆன் கலாமு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுடைய பேச்சாகும் என்று. நசல பிஹி, அதை இறக்கி கொண்டு வந்தார். நசல பிஹி, அதை இறக்கி கொண்டு வந்தார். அர்ரூஹுல் அமீனு, அர்ரூஹுல் அமீன் என்பவர், அதாவது ஜிப்ரீல். அர்ரூஹு ரூஹ், அல் அமீனு நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரிய ரூஹ் அதை கொண்டு வந்த, அதை கொண்டு வந்து அதை இறக்கினார். ஃபஅல்லமஹு, ஃபஅல்லம, அந்த அர்ரூஹுல் அமீன் கற்றுக் கொடுத்தார். ஹூ, அவருக்கு, அதாவது சாரி அதை, அதாவது குர்ஆனை. ஃபஅல்லம, கற்றுக் கொடுத்தார். ஹூ, அதை, அதாவது குர்ஆனை. சையீதல் முர்சலீன முஹம்மதன், சையீதுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சையீத் தலைவர், அல் முர்சலீன் ரசூல்மார்கள், ரசூல்மார்களுடைய தலைவராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை அவர் கற்றுக் கொடுத்தார். அவர் கற்றுக் கொடுத்தவர் யாரு? ஜிப்ரீல், அர்ரூஹுல் அமீன், அதை, அதாவது குர்ஆனை, சையீதுல் முர்சலீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வஹுவ, அது கலாமுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பேச்சாகும். லா யுசாவிஹி, லா யுசாவி, சமமாகாது. ஹூ, அதற்கு, அதாவது குர்ஆனுக்கு. ஷைஉன், எதுவும். மின் கலாமில் மஹ்லூகீன, படைப்பினங்களுடைய பேச்சுகளிலிருந்து எதுவும் அதற்கு சமமாக ஆகாது, அதற்கு ஈடாக, இணையாக, சமமாக, ஈக்குவலாக ஆகாது. லா யுசாவி, சமமாகாது. ஹி, அதற்கு, அதாவது குர்ஆனுக்கு. ஷைஉன், எதுவும். மின் கலாமில் மஹ்லூகீன், படைப்பினங்களுடைய பேச்சுகளில். வலா நகூலு, இன்னும் நாம் கூற மாட்டோம். பி ஹல்கிஹி, அது படைக்கப்பட்டது என்பதாக. குர்ஆன் படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்பதாக நாம் சொல்ல மாட்டோம். வலா நுஹாலிஃபு, நாம் முரண்பட மாட்டோம். ஜமாஅத்தல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு, முஸ்லிம்களுடைய கூட்டத்திற்கு நாங்கள் முரண்பட மாட்டோம். முஸ்லிம்களுடைய ஜமாஅத்திற்கு விஷயத்தை பற்றி இதற்கு முன்பும் நாம் பேசியிருக்கின்றோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனாகிய கலாமை பற்றி பாருங்க. பாடம் மூணுல, وأن القرآن كلام الله منه بدأ بلا كيفية قولا وأنزله على رسوله وحيا وصدقه المؤمنون على ذلك حقا وأيقنوا أنه كلام الله تعالى بالحقيقة ليس بمخلوق ككلام البرية فمن سمعه فزعم أنه كلام البشر فقد كفر وقد ذمه الله تعالى وعابه وأوعده بسقر سريا ஸோ இந்த பாடத்தில் இதை பற்றியான ஒரு பெரிய விளக்கம் இன்ஷால்லா அதாவது நம்ம சொல்லியிருக்கிறோம் சரியா. இப்போ இந்த பாடத்தில் வேறு சில வகை விஷயங்களை மட்டும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மது வஅலா ஆலி நபியினா முஹம்மதுல் முபாரக். குர்ஆன் நாம் ஓதக்கூடிய இந்த அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆன் இந்த ஃபல்சஃபா கொள்கையைச் சேர்ந்தவர்கள் அதுபோன்று அந்த ஃபல்சஃபா தத்துவ கலையை படித்து அதிலிருந்து மார்க்கத்தை விளங்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மனிதர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்கத்தில் விடலை, அதில் தர்க்கம் செய்யாமல் எதை எடுத்தாலும் அதில் தர்க்கம், எதில் எடுத்தாலும் அதுக்கு குழப்பம். குர்ஆன் ஹதீஸில் உள்ளபடி புரிவதற்கு பதிலாக அதை நாங்கள் தனியாக ஒரு ரூட்டில் புரிகிறோம் என்பதாக பல விஷயங்களை இந்த மார்க்கத்துக்குள்ளார முரண்பட்ட விஷயங்களை எல்லாம் உள்ளார கொண்டு வந்து திரிச்சாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். சரி, இப்படி அவர்கள் இந்த திணிச்சு தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பிய விஷயங்களில் ஒன்று தான் குர்ஆனை பற்றிய விஷயங்கள். எல்லாம் பாதுகாக்கணும். குர்ஆன் என்றால் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய கண்ணியம் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இருக்கணும். அல்லாஹுடைய கலாம் ஓதும்போது குர்ஆன் அல்லாஹுத்தாலா இதை என்னுடைய கலாம் என்று சொல்கிறான். பாதுகாக்கப்பட்ட வேதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய கலிமாத் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். இப்படிப்பட்ட ஒரு இந்த தன்சீல் இந்த வேதத்தை இதனுடைய அடிப்படையை புரிய போறோம் என்று அவர்கள் தாமும் குழம்பி பிறரையும் குழப்ப ஆரம்பித்தார். என்ன விஷயம் இது? அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது. தன்சீலுல் கிதாபில் ஆரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி. இந்த வேதத்தை சத்தியத்துடன் நபியே உம்மீது அல்லாஹ் இறக்கினான். முடிச்சு. அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கினான். யார் மூலமாக இறக்கினான்? ஜிப்ரீல் மூலமாக இறக்கினான். நஸ்ஸல பிஹி ரூஹுல் அமீன். முடிச்சு. நாம் ஈமான் கொள்வதற்கு இது போதுமானது. இப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும். இதற்கு மேலாக இதனுடைய அடிப்படையை நாங்கள் புரிய போகிறோம், இதனுடைய உள் அர்த்தத்தை நாங்கள் விளங்க முயற்சிக்கிறோம். இப்படியாக பல குழப்பங்களுக்கு ஆளாகி அவர்களாக கேள்வி கேட்டுக்கொண்டு பிறகு அந்த கேள்விக்கான விடையை குர்ஆனிலே தேடாமல் அவர்களது அறிவிலே தேடி கடைசியில் தாமும் குழம்பி பிறரையும் குழப்பினார்கள். அப்போ அந்த ஜாஹில்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன் என்பதை அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியலை. ஏன்? பேச்சு என்பது அது நாளுக்கு நாள் புதிது புதிதாக ஏற்படக்கூடிய ஒன்று. அப்போ இந்த ஒரு மாற்றம் அல்லாஹுவில் ஏற்படுமா? அப்போ அல்லாஹு தஆலா மாற்றங்களுக்கு உட்பட்டவனா? இப்படியெல்லாம் தானாக கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த அல்லாஹ்வுடைய பேச்சு என்ற சிஃபத்தையும் மறுத்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். புரியுதா? மறுத்துவிட்டு அப்போ குர்ஆனை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து அல்லாஹு தஆலா ஒரு கருத்தை ஜிப்ரீல் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் உதிக்க வைத்தான். ஒரு சிந்தனை அது. புரியுதா? அல்லாஹு தஆலா எதை நாடினானோ அதை ஜிப்ரீலின் மூலமாக முஹம்மது நபியுடைய உள்ளத்தில் அது ரிஃப்ளெக்ஸ் ஆச்சு. புரியுதா? ஜிப்ரீல் வந்த உடனேயே ஜிப்ரீல் என்ன சொல்ல நினைச்சாரோ அது வந்து முஹம்மது நபியுடைய உள்ளத்தில் அப்படியே வந்துருச்சு. முஹம்மது நபி தான் அதை பேசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் சரியான கருத்தா இருக்கும் என்பதாக அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நாம் நம்பக்கூடிய அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன். பேச்சு என்பது அவனுடைய சிஃபத். புரியுதா? நபிமார்களிடத்திலே அவன் பேசியிருக்கிறான். அப்படி அவன் பேசிய பேச்சு தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை தன்னுடைய பேச்சு என்பதாக அல்லாஹு தஆலா அவன் உறுதிப்படுத்துகின்றான். ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்களில் இந்த குர்ஆனை தன்னுடைய பேச்சாக, தன்னுடைய கவுலாக. இப்போ குரானை பற்றி அல்லாஹுத்தில் பயன்படுத்தும் போது கலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான், கவுல் என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான், கலிமாஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகின்றான், ஹதீஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான். இது எல்லாமே பேச்சை குறிக்கக்கூடிய அரபி பதங்கள், பேசுவது என்ற தன்மையை குறிக்கக்கூடிய அரபி பதங்கள். அப்போ இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா தனக்கு பயன்படுத்தி இருக்கும்போது, குர்ஆனுக்கு இந்த வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, அப்போ கண்டிப்பாக குர்ஆன் அல்லாஹுவால் பேசப்பட்ட அல்லாஹுடைய பேச்சாகும். சரி, அப்போ பேச்சு என்றால் புதுசு புதுசாக உருவாகுமே, மாறுமே, மாற்றங்கள் ஏற்படுமே, இப்படியெல்லாம் சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? படைப்புகளை பற்றி சிந்திக்கும் போதுதான் அந்த படைப்புகளுடைய தன்மைகளை நாம் ஆராய்வோம். அல்லாஹுவை பற்றி பேசும்போது அவன் தன் பக்கம் இணைத்து தனக்கு எதை கூறினானோ அதை நாமும் அப்படியே இணைத்து கூறுவோம், அதை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திப்போமே தவிர அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி, அல்லாஹு தஆலா எந்த அளவு தனக்கு அந்த சிஃபத்தை வர்ணித்தானோ அந்த அளவு அல்லாஹுவிற்கு அந்த சிஃபத்தை சேர்த்து விட்டு நாமும் அமைதியாகிவிடுவோம். அந்த சிஃபத்துக்குள்ளார அல்லாஹ் பேசினான் என்றால் கைஃபத்த கல்லம, எப்படி பேசினான், அல்லாஹ்வுடைய பேச்சிலே எழுத்துகள் இருக்குமா, அல்லாஹ்வுடைய பேச்சுகளிலே வார்த்தைகள் இருக்குமா, பேசினான் என்றால் எந்த சப்தத்தில் பேசினான், எவ்வளவு சப்தத்தில் பேசினான், அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும், இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள் நாம் செல்ல மாட்டோம். ஏன்? அல்லாஹ் பேசியதை நாம் பார்க்கவில்லை, அல்லாஹ் பேசினான் என்ற செய்தியை தான் நம்ம கேட்டோம். அல்லாஹ் பேசியதை நாம் பார்க்கவில்லை, அல்லாஹ் பேசினான் என்ற செய்தியை நாம் கேட்டோம். அந்த செய்தியை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அல்லாஹ் பேசினான் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, அதுபோன்று முந்தைய வேதங்களில் நபிமார்களுடைய அந்த வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நபிமார்களிடத்தில் அல்லாஹ் பேசியதாக வந்திருக்கிறது. அந்த செய்தியை நாம் நம்ப வேண்டும். அந்த செய்தியை ஆராய்வது எப்படி நடந்திருக்கும், இது நம்முடைய வேலை என்ன, இது நம்முடைய வேலையல்ல, நம்முடைய அறிவுக்கு உட்பட்டதும் அல்ல. காரணம் என்ன? இது அல்லாஹுடைய தாத், அந்த அல்லாஹுடைய அந்த உள்ளமையுடைய சிஃபத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹுடைய அந்த உள்ளமை தாத்தோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. புரியுதா உங்களுக்கு? எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும்போது எப்படி பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான் என்று கூறும்போது எப்படி கேட்கிறான், இப்படிப்பட்ட அந்த எப்படி எப்படி என்ற கேள்விகளை நாம் கேட்க மாட்டோமோ அது போன்றுதான் குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு என்று சொல்லும்போது இதை எப்படி அல்லாஹ் பேசினான், எப்போது பேசினான், இந்த மாதிரியான கேள்விகளை நாம் கேட்க மாட்டோம். எப்போ இப்படி கேள்வி கேட்க மாட்டோமோ அப்போதே பாதி வழிகேட்டிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அல்லாஹுடைய கிருபையில். இரண்டாவது விஷயம் என்ன? அல்லாஹுடைய சிஃபத்தை படைப்பினங்களுடைய சிஃபத்துக்கு ஒப்பாக்காமல், அல்லாஹுடைய சிஃபத்தை படைப்புகளுடைய சிஃபத்துக்கு ஒப்பாக்காமல் நாம் நம்பிக்கை கொள்வோமோ நமக்கு இந்த மிச்சமீதி இருக்கிற குழப்பமும் நீங்கிடும், அடுத்த பாதி குழப்பமும் நீங்கிடும். ஏன்? இந்த லாஜிக் படி, தத்துவத்தின்படி குழம்பக்கூடியவர்களுக்கு பிரச்சனை எங்கிருந்து ஏற்படுது? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லும்போது உடனே படைப்பினங்களுடைய சிஃபத்தை முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுகிறார்னு சொன்னால் பேசுகிறார், முதல்ல பே என்ற வார்த்தை வெளிவருது, அடுத்து சு, அப்புறம் ஹி, அப்புறம் ரா, அப்புறம் இர், இப்படி ஒரு வார்த்தையாக வெளிவருது. இப்படி சிந்திக்கிறாங்க பாருங்கள். அப்புறம் ஒரு வார்த்தை வெளியே வந்தோன்னா அந்த வார்த்தை காணாமல் போயிடுச்சு, அடுத்த வார்த்தையை பேசுகிறாரு. தோன்றுவது மறைவது, தோன்றுவது மறைவது, ஒரு எழுத்துக்கு பின் ஒரு எழுத்துகள் வருவது. அப்போ இதெல்லாம் வந்து படைப்புகளுடைய தன்மைகளாக இருக்குது. அப்போ இப்படி இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் அல்லாஹ்வுக்குள்ளால் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ புதிய மாற்றங்களுக்கு அல்லாஹ் ஆளாகி விடுவானே, அதனால தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு இந்த கலாம் என்ற சிஃபத்தை சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவங்க விளங்குறாங்கல்ல. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் அல்லாஹ்வுடைய கலாமை படைப்பினங்களுடைய கலாமுக்கு ஏன் ஒப்பிடுகிறீர்கள்? அவனுடைய தாத்தை போன்று எதுவும் இல்லாதது போன்றுதான், அவனுடைய சிஃபத்தை போன்று இந்த உலகத்தில் எந்த படைப்புக்கும் கிடையாது. வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. அப்ப அவனுடைய தாத்துல மட்டுமல்ல, எதிலையும் அவனுடைய சிஃபத்திலையும் அவனுக்கு நிகராக சமமாக எதுவுமே கிடையாது. அவ படைப்புகளுடைய கலாமுக்கு அல்லாஹுடைய கலாம் ஒப்பாகாது, அல்லாஹுடைய கலாமுக்கு படைப்புகளுடைய கலாம் ஒப்பாகாது, ரெண்டுமே வேற வேற. புரியுதா? அப்ப இந்த ஒரு அடிப்படையை நாம் உறுதி கொள்ளும் போது மிச்சம் மீதி இருக்கிற அடுத்த சந்தேகமும் போயிடும். அடுத்த விஷயம் என்ன, அல்லாஹ் பேசுவது இல்லை என்று சொல்லும் போது அவங்க என்ன விளங்குறாங்க, அல்லாவைத்தான் இந்த புதிய புதிய மாற்றங்களிலிருந்து பாதுகாத்துட்டோம், அல்லாவை நாங்கள் பரிசுத்தப்படுத்திட்டோம் நம்புறாங்க. புரியுதா? நம்ம என்ன சொல்றோம், நீங்க உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப நீங்க பரிசுத்தப்படுத்துனீங்க, ஆனா மிகப்பெரிய ஒரு இழிவான ஒரு விஷயத்த அல்லாவின் பக்கம் சேர்த்துட்டீங்க. ஏன், எப்போதெல்லாம் அல்லாஹுவை தவிர மக்கள் வணங்கக்கூடிய பிற தெய்வங்களை பற்றி குர்ஆனிலே படித்து சொல்லப்படுகிறதோ, அவர்களுடைய பலவீனத்தை பற்றி சொல்லப்படுகிறதோ, அந்த தெய்வங்கள் பேச மாட்டார்கள், அந்த தெய்வங்கள் பேச மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா படித்து சொல்கிறான். பேச்சு என்பது ஒரு படைப்பிண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக நிறைவான முழுமையான தன்மை. அது ஒரு வஸ்துல அது ஒரு நிறைவான தன்மை. மனிதர்களிலேயே படைப்புகள்லேயே பேச்சு இல்லாத ஒருவரை நீங்க அதாவது முழுமையான ஒரு மனிதராக கற்பனை செய்வீங்களா, ஏற்றுக்கொள்வீங்களா, அல்லது குறைவுள்ள மனிதராக நீங்க கற்பனை செய்வீங்களா? அப்போ ஒரு ஒரு விஷயம் படைப்புகளுக்கே குறையா இருக்கும்போது படைத்த இறைவன் அல்லாஹு தஆலா அந்த நிறைவான தன்மைக்கு எவ்வளவு தகுதி உள்ளவனாக இருப்பான்? எப்படி கண்ணால பார்க்கறது, செவியுறுவது, ஆற்றல், இதெல்லாம் படைப்புகளுக்கு நிறைவை கொடுக்கக்கூடிய தன்மைகளா இல்லையா? அப்போ அல்லாஹுவிற்கு இந்த தன்மை இன்னும் பரிபூரணமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சு என்ற சிஃபத்து, இது ஒரு நிறைவை குறிக்கக்கூடிய சிஃபத்தை தவிர இது ஒரு பலவீனத்தை குறிக்கக்கூடிய சிஃபத்தல்ல. இது அல்லாஹுவிற்கு இருப்பது அவனுடைய ருபூபியத்திற்கு, அவனுடைய ருபூபியத்திற்கு மிக மிக பரிபூரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிஃபத்து. புரியுதா? அந்த சிஃபத் இருப்பது அது அவனுக்கு பெருமை. அந்த சிபத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பெருமைப்படுகிறான். ஏன், என்னை தவிர மக்கள் யாரை வணங்குகிறார்களோ அவர்களால் பேச முடியாது என்று பழிக்கின்றான். அப்ப தன்னிடத்தில் பேசக்கூடிய அந்த வலிமை இருக்கின்ற காரணத்தினால்தான் பிற தெய்வங்களிடத்திலே அந்த பேசக்கூடிய திறமை இல்லை என்பதை கூறி அவன் பழிக்கின்றான். புரியுதா? ஆகவே உங்களுடைய குழப்பம் நீங்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டியது என்ன, அல்லாஹுடைய பேச்சு படைப்பினங்களுடைய பேச்சுக்கு ஒப்பானதல்ல, படைப்பினங்களுடைய பேச்சுகள் எதுவும் அல்லாஹுடைய பேச்சுக்கு ஒப்பாக முடியாது என்ற இந்த அடிப்படையை மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் போதுமானது நீங்கள் அல்லாஹுவிற்கு கலாம் என்ற சிஃபத்தை புரிந்து கொள்வதற்கு. புரியுதா உங்களுக்கு? அடுத்த விஷயம் பாருங்க, வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே நாம் தர்க்கம் செய்ய மாட்டோம் என்று சொல்லும்போது இதற்கு இன்னொரு கருத்து என்ன என்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் அதுபோன்று மற்ற வழிகேடர்கள் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை பொய்யாக்குவதற்காக, குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை நிராகரிப்பதற்காக இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு அல்ல, இது முஹம்மதா இட்டு கட்டி கொண்டார், பலிஃப்தரா, இது முகமதாக தானா முந்திய வேதங்களிலிருந்து அவராக இட்டுக்கண்டி கொண்டார் என்று அவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் குர்ஆன்ல நாம் சொல்ல மாட்டோம். இதனுடைய ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட கலாமாக நாம் நம்புகிறோம். இதில் குர்ஆன்ல ஒரு எழுத்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தை சொல் கிடையாது. லா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், அதாவது லா நகூலு ஃபீஹி கமா கால அஹ்லு ஸைக் வக்தலஃபு வஜாதலு பில் பாத்தில் யுதஹிது பிஹில் ஹக். பொய்யை வைத்து, பொய்யான ஆதாரங்களை வைத்து, பொய்யான தர்க்கங்களை கொண்டு குர்ஆனை பொய்ப்பிப்பதற்காக குர்ஆனுடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி தர்க்கம் செய்தார்களோ அந்த வழிகட்டவர்கள், நாம் அந்த மாதிரி தர்க்கம் செய்ய மாட்டோம். மொத்த குர்ஆனும் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாக நம்புவோம். அடுத்து பாருங்க, அல்லாஹும் ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இந்த வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே நாம் தர்க்கம் செய்ய மாட்டோம். புரியுதா? இங்கே ரெண்டு விஷயங்களை இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் என்ன, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று நம்புவது. புரியுதா? இது ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து ஒரு உதிப்பா மனசுல உதிக்க வைத்தார் என்பதாக நம்ம சொல்ல மாட்டோம். இரண்டாவது விஷயம், குர்ஆனை நம்புவோம் என்று சொல்லும்போது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், இது முழுமையா அல்லாஹ்வுடைய கலாம், இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு எதுவும் சேர்க்கப்படலை. அடுத்து இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது, குர்ஆன்ல எந்த விதமான பொய்யும் கிடையாது, இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கலாம், இது உண்மை, இது சத்தியம். புரியுதா? எந்த விதமான ஆதாரங்களை கொண்டோ குர்ஆனை யாரும் பொய்ப்பிக்க முடியாது, பலவீனப்படுத்த முடியாது என்பதை நம்புறோம். அடுத்து மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் குர்ஆன் இறக்கப்பட்ட போது குர்ஆன் ஏழு வழக்க அந்த பாஷையில் இறக்கப்பட்டது. நஸல் அல் குர்ஆனு அல்லது உன்சில் அல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃபின், ஏழு மொழிகளில் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஏழு மொழின்னு சொன்னால் அதாவது அரபி அல்லாத மொழி அல்ல, அரபி மொழியிலேயே ஏழு வழக்கங்கள் இருந்தன. குறைஷிகள் ஒரு தொனியில் பேசுவாங்க, தாயிஃப் மக்கள் ஒரு தொனியில் பேசுவாங்க, யமன் மக்கள் ஒரு தொனியில் பேசுவாங்க, இப்ப ரியாத் என்ற பகுதி இருக்குது அங்கே உள்ளவங்க இன்னொரு தொழில பேசுவாங்க. புரியுதா? அப்ப இந்த மாதிரி ஏழு பெரிய கபீலாக்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய அரபி உச்சரிக்கும் விதமும் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். எப்படி தமிழ்ல மெட்ராஸ்ல ஒரு விதமா பேசுவாங்க, திருநெல்வேலி ஒரு விதமா இருக்கும், அதே போல கோயம்புத்தூர் ஒரு விதமா இருக்கும், அப்புறம் தஞ்சாவூர் பிரபலமா ஒரு நாலு ஐந்து விதங்கள்ல தமிழ் மொழி உச்சரிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான மாற்றங்கள் அரபு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதற்கு ஏற்ப, ஏன்னா புதிதாக எல்லாரும் இஸ்லாமாகி வர்றாங்க, குறைஷிகள் ஓதுறபடியே குரானை ஓதணும் என்பதாக குரான் இறக்கப்பட்டிருக்குமானால் அப்ப யமன் மக்களால் ஓத முடியாது, வேற அந்த கபீலா மக்களால் அந்த அரபி உச்சரிப்பை சொல்ல முடியாது. புரியுதா? இப்ப இன்றைக்கு வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் குரானுக்குன்னு தனியாக கிளாஸ் எடுக்கும்போது அவங்க பயிற்சி எடுப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால குரானை இப்போ நம்ம ஓதுகிற மாதிரி அவங்களும் ஓதுவாங்க. இல்லை என்றால் அந்த குரானுக்கு வெளியில் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு வெளியில் வந்து அவங்க அரபி பேசினாங்கன்னா எழுத்தே மாறி இருக்கும். காஃப் காலல்லா இருக்கா, இந்த காஃபை காஃப்னு சொல்ல மாட்டாங்க, அலிஃபா சொல்லுவாங்க, ஆளல்லாம்பாங்க. புரியுதா? அதே போல் ஜீம் இருக்கு, ஜீம் அவங்களுக்கு சுட்டு போட்டால் கூட வராது, ஜீம காஃபுமாங்க. இதா ஜா நசுருல்லா இருக்குல்ல, இதா கா நசுருல்லாமாங்க, தனியாக சொன்னாங்கண்ணா. அப்போ குரானுக்குன்னு அவங்க கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தாதான் அதுக்கு பிறகு ஓதுனாதான் நம்ம ஓதுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் அவங்க ஓதுனாங்கன்னா இது என்ன புது குரான் ஓதுறாரு அப்படின்னு தான் நீங்கள் விளங்கிப்பீங்க. அதனால தான் அவங்க அரபி மொழியை அவங்க டிவியில் மற்ற நேரங்களில் பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது புதுசு எழுத்தாக இருக்கு, புதுசு புதுசு வார்த்தையாக இருக்குன்னு ரொம்ப குழம்புவீங்க. என்ன எழுத்துக்கள் அப்படியே மாற்றிடுவீங்க. இப்போ இதே இது யமன் நாட்டுக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீமே சொல்ல மாட்டாங்க, ஜீமே யாவா சொல்லுவாங்க, இதா ஜா அனசுருல்லான்னு சொல்ல மாட்டாங்க, இதா யா அனசுருல்லாம்பாங்க. அப்போ நம்ம கேட்டால் இது என்னடா ஜீமை யாவா மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைப்படுவோம். ஆனால் அவங்க கணக்குப்படி அவர் ஜீமா தான் ஓதுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஏழு விதங்களில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க வகை கொடுக்கப்பட்டவர்கள். யார் எப்படி வந்தாலும் அவங்க மொழியிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிடுவாங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அரபுகளுக்கு மத்தியிலேயே. புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே இமாம் இப்னு அபில் ஐஸ் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கிராத்துகளோ அல்லது உச்சரிப்புகளோ வேறுபடும் பொழுது நாம் இந்த குரானுடைய விஷயத்தில் நீ ஓதுற குரான் சரியில்லை, நான் ஓதுற குரான் தான் சரி, இந்த மாதிரி சண்டை செய்யலாமா என்றால் சண்டை செய்யக்கூடாது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குரானை கற்றுத்தெரிந்த சஹாபாக்கள்ல ஒரு பெரிய சஹாபி. ஒரு தடவை அவர்களுக்கு அருகில் இன்னொரு ஒரு சஹாபி குரான் ஓதுறாரு. ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு அது புதுசாக இருக்கு. உடனே அந்த சஹாபியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி ஓதுற அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துலேருந்து இப்படி தான் ஓத கேட்டேன். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இல்லையே நான் வேற மாதிரியில் கேட்டேன் அவருடைய என்று கூறிவிட்டு அவருடைய கையை பிடித்து கொண்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டார். நிறுத்திட்டு, யார் ரசூலல்லா, இவர் குரானை தப்பாக ஓதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்ன ஓதுனீங்க ஓத சொன்னாங்க. அவர் அதை ஓதி காட்டார். அடுத்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நீங்கள் ஓதுங்கிறாங்க, அவரும் ஓதி காட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கிலா குமா முஹ்சினுன், நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக தான் ஓதுனீங்கன்னு சொல்லிட்டு. அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய அந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் அவர் ஓதுனது வேற வார்த்தையை ஓதிருக்கிறார்கள், வேற எழுத்து வச்சு ஓதிருக்கிறார்கள். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரிடமிருந்து குரானை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், கிலாகுமா முஹ்சினுன், கிலாகுமா முஹ்சினுன், நீங்க ரெண்டு பேரும் சரியா தான் ஓதுறீங்க. லா தக்தலிஃபு, இந்த குரானுடைய விஷயத்தில் நீங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்க்கம் செய்யாதீர்கள், கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள். நான் ஓதுறதுதான் கரெக்ட், நீ ஓதுறதுதான் கரெக்ட் என்று ஒருவருக்கொருவர் தர்க்கம் சண்டை செய்யாதீர்கள், பிரச்சனை பிணக்கு கொள்ளாதீர்கள். ஃபஇன்னமன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் இஃதலஃபு, தங்களது வேதங்களிலே இப்படித்தான் அவர்கள் பிணங்கி கொண்டார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் தங்களது வேதங்களிலே இப்படித்தான் அவர்கள் பிணக்கு செய்து கொண்டார்கள், கருத்து வேற்றுமை கொண்டார்கள். எனவே அவர் ஃபஹலகு, அவர்கள் அழிந்தார்கள். இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லீம் பதிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல கியாமத்து நாள் வரைக்கும் தங்களது முஸ்லீம் உம்மத்துக்கு மத்தியில் குழப்பம் வரக்கூடாது என்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டார். யார் தங்களுடைய வட்டார வழக்குப்படி குரானை ஓதுவாங்களோ அதில் எந்த விதமான குறையும் குற்றமும் சொல்லக்கூடாது. நான் ஓதுறது தான் சரி, நீ ஓதுறது தப்பு என்ற இந்த மாதிரியான சண்டைகள் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ இந்த அடிப்படையில் இந்த இமாம், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய அந்த கூற்று நம்ம புரியும் போது, வலா நுஜாதிலு ஃபில் குர்ஆன், குர்ஆனுடைய விஷயத்தில், அதாவது குர்ஆனுடைய அஹ்ருஃப் என்று சொல்லப்படும் அந்த வட்டார வழக்குகள், அதில் எதில் ஓதுனாலும் சரி அது குர்ஆன் தான். புரியுதுங்களா? நாங்கள் ஓதுறது தான் குர்ஆனு, நீங்கள் ஓதுறது குர்ஆன் இல்லை, அது நீங்களாக எழுத்த மாற்றிக்கிட்டது, அந்த மாதிரி நம்ம சண்டை செய்ய மாட்டோம், தர்க்கங்கள் செய்ய மாட்டோம். இப்போ பாருங்க, ஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத் ரப்பி ஜிதனி இல்மா. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? சரி, இப்படி குர்ஆன் ஏழு வட்டார அந்த துணியில் அல்லது அந்த எழுத்துகளில் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ நம்ம இடத்துல இருக்கிற குர்ஆனு ஒரே அமைப்பில் தான் இருக்கிறது, மிச்சம் ஆறு என்ன ஆச்சு அப்படிங்கிற சந்தேகம் பொதுவாக மக்களுக்கு வர்றது உண்டு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் அஜமிகளுக்கு மத்தியில் வேகமாக பரவ ஆரம்பித்தபோது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அது என்ன குழப்பம்? யார் எந்தெந்த பகுதிகளில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்தந்த பகுதிகளில் முஸ்லீம்கள் எப்படி குர்ஆன் ஓதுகிறாங்களோ அவர்களைப் போல அவர்களும் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். இப்போ இந்த ராகத்தை பாருங்கள், இந்தியாவில் கற்றுக்கொள்பவர்களுடைய ராகம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதே போல் பாகிஸ்தானில், பங்களாதேஷில், மற்ற இடங்களில். இப்போ இங்கே இந்த மாதிரி கற்றுக்கொள்ளும்போது அந்த புதிய முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேரும்போது, இப்போ ஒருத்தர் தொழுக வைக்கிறாருன்னு வச்சுங்க, தொழுது முடிச்சோடனே கியாமத்தாகி போயிடும், நீ என்னையா ஓதுன தொழுகிறேன்னு கேட்பாங்க. நான் குர்ஆன் ஓதுனேன். குர்ஆனா? என்ன சூரா ஓதுனேன்? இந்த சூரா ஓதுனே. இல்லையே நீ தப்பு தப்பாக ஓதுனே, எழுத்துலாம் மாற்றிக்கிட்டிய. இல்லையே நான் மாற்றினே, நான் கரெக்டாக ஓதுனேன். இங்கே நீங்கள் ஓதுங்கப்பாங்களாம், இவர் ஓதுவார், நீ தான் மாற்றிட்ட. அந்த புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன தெரியல, குர்ஆன் இறக்கப்பட்ட போதே இப்படி ஏழு வழக்க வழிகளில் இறக்கப்பட்டுச்சுங்கிறது தெரியாம அவர்கள் தங்களுக்குள்ளார சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஓதுற குர்ஆன் தப்பு, நான் ஓதுறதுதான் சரி, இப்படித்தான் ஓதணும், அப்படித்தான் ஓதணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டான் அவங்களுக்குள்ளார. இந்த செய்தி ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த உடனேயே ஓடி வர்றாங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்காங்க. அத்ரிக் அத்ரிக் அத்ரிக், உஸ்மானே இந்த உம்மத்தை காப்பாற்று, இந்த உம்மத்து அழிவு அழிவுல போய் விழுவதற்குள்ளார இந்த உம்மத்தை நீங்க பிடிங்க பிடிங்கிறான். என்ன ஹுதைபா சொல்றீங்க? இந்த பாருங்க, இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. மக்கள் குர்ஆன்ல இப்ப தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் சண்டையிடுவதை நான் பார்த்து விட்டேன். ஒருவருக்கொருவர் பிறர் ஓதக்கூடிய குர்ஆனை பார்த்து இது குர்ஆன் இல்லை, நீ தப்பு செய்கிறாய், நான் ஓதுவதுதான் சரி என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சண்டை முத்தி முத்தி நீ ஓதுவது குர்ஆன் இல்லை, நீ குர்ஆனை மாத்திட்ட, நீ காஃபிர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சண்டையுடைய அளவு உயர்ந்து விட்டதுக்கு நான் அல்லாஹு அக்பர். உடனே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? இப்ப கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகிலிருந்து இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 10 வருஷம் ஹிஜ்ரத்துடைய காலங்கள், அப்புறம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 2.5 வருஷம், அப்புறம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 12 வருஷம். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு மக்கள் குறைஷிகளுடைய அந்த அரபி மொழியை கற்றும் கொண்டார்கள். அந்த அரபி மொழி அவர்களுக்கு பரிச்சயமாகவும் ஆயிடுச்சு. யாருக்கு? மற்ற கபிலாவை சேர்ந்தவர்களுக்கும் குறைஷிகளுடைய அந்த அரபி வழக்க மொழி பழக்கமாக ஆயிடுச்சு. என்ன செய்யலான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் என்ன கிராத்தில் ஓதுனாங்க? குறைஷிகளுடைய கிராத்தில் ஓதுனாங்க. முடிச்சிருங்க, அவ்வளவுதான். எனவே அந்த வட்டார வழக்கினுடைய, குறைஷிகளுடைய வட்டார வழக்கின்படி குர்ஆன் எழுதப்பட்டு மிச்சம் இருக்கிற அத்தனை பிரதிகளையும் வாங்கி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு எரிக்க சொல்லிட்டு, இந்த யார் இனி குர்ஆன் எழுதுறதா இருந்தாலும் இந்தாங்க குர்ஆன், ஏறக்குறைய 5 அல்லது 6 காப்பிகள் எழுத வச்சு எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பிட்டாங்க. ஈராக்கு, அப்புறம் மகரிபு, இந்த மாதிரி நாடுகளுக்கு அனுப்பி அங்கே கிங்டம்ல அங்கே உள்ள கேபிட்டலில் வச்சிருவாங்க. இனி யார் குர்ஆனை பிரதி எடுக்கிறதா இருந்தாலும் அந்த மூலப் பிரதியை பார்த்து பிரதி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ எல்லா இடத்துலையும் இதா ஜா ஆனால் இதா ஜா தான் இருக்கும். ஓதுறது வேணும்னா நீ யாகன்னு ஓதுவா அல்லது காலவா ஆளன்னு ஓதுவா, உச்சரிப்பில் வித்தியாசப்படும். ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி தான் இருக்கும்? எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது போக ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குர்ஆன் ஓதுதல் என்று வரும் பொழுது அதுல ஜீம ஜீமாவே சொல்லணும், காஃப காஃபாவே, இந்த மாதிரியான பிராக்டிஸ் அங்க வந்துருச்சு. அப்ப மக்களுக்கு மத்தியில குர்ஆன் ஓதும் போது வித்தியாசமா பார்க்கக்கூடிய, வித்தியாசமா கேட்கக்கூடிய, அதனால சண்டை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது முற்றிலுமாக, இந்த பிரச்சனை அங்கே முற்றிலுமாக முடிஞ்சிருச்சு. புரியுதா? அப்போ எல்லாரும் ஒரே குர்ஆனை பிரதி எடுத்துக்கொண்டாங்க. அதற்கு பிறகு அந்த ஒரே குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. அது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது போக கிராத்துகள் என்பது வேறு. ஒன்று இருக்கு ஹர்ஃபு, அது வேற. இன்னொன்று இருக்கிறது கிராத்து. இப்போ உதாரணமாக மாலிக்கி யௌமித்தீன், அதை மலிக்கி யௌமித்தீன் ஓதுறது, இது பிரச்சனை கிடையாது. புரியுதா? அதே போல ஒரு இடத்துல வந்து ஃபத்ஹா வைக்கலாமா அல்லது லம்மா வைக்கலாமா. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு இருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், சாரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடுத்து ஓதணும் அர் ரஹ்மானிர் ரஹீம்னு ஓதலாமா, அர் ரஹ்மானுர் ரஹீம்னு ஓதலாமா? இப்போ நம்ம ஓதுறோம் அப்படியும் கிராத்து இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த ஹரக்கத்துகளுடைய வித்தியாசங்கள், புரியுதா? இது அரபி இலக்கண இலக்கியத்தின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது எதை சரி கண்டார்களோ அதன் அடிப்படையில் அது விடப்பட்ட ஒன்று. புரியுதா? அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எப்ப வரும் அல்லது வந்துச்சு, எப்ப எழுத்துக்கள் முற்றிலுமாக மாறுகின்றனவோ, ஓதக்கூடிய விதங்கள் முற்றிலுமாக மாறுகின்றனோ, எழுத்தும் சப்தமும் முற்றிலுமாக வித்தியாசப்படுதோ, அப்போதான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் எப்போ குறைஷிகளுடைய ஒரே மொழியில் எழுதப்பட்டுச்சோ அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். அப்போ உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அப்படி கோர்வை செய்யப்பட்ட எழுதப்பட்ட அந்த பிரதி இன்றைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, وَنَشْهَدُ أَنَّهُ كَلَامُ رَبِّ الْعَالَمِينَ, இது ரப்பு ஆலமீனுடைய பேச்சு. وَنَشْهَدُ أَنَّهُ كَلَامُ رَبِّ الْعَالَمِينَ, ரப்பு ஆலமீன் அல்லாஹுடைய பேச்சாகும் என்று நாம் இதற்கு சாட்சி சொல்கிறோம். இது அந்த மூன்றாவது பாடத்தில் அதுக்குண்டான விளக்கங்களை நம்ம சொல்லியாச்சு. نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينَ, நஸல இறங்கினார், பிஹி அதை கொண்டு, அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லும்போது அதை இறக்கி கொண்டு வந்தார்னு சொல்லணும் அர்த்தம். அர்ரூஹுல் அமீன், இங்க பாருங்க, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்பதாக பெயர் கூடப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்பதாக பெயர் கூறப்படுகிறது. ரூஹ் என்றால் இதற்கு நம்ம உயிர் என்று அர்த்தம் சொல்றோம், புரியுதுங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டது? அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், லியன்னஹு ஹாமில் வஹ்யி லதி பிஹி ஹயாதுல் குலூப். எப்படி உடலுக்கு ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் இருந்தா உடல் இயங்கும், அதே போலதான் கல்புக்கு ஒரு ஹயாத் இருக்கு. கல்புனுடைய ஹயாத் என்ன? அல்லாஹ்வுடைய வஹ்யி. கல்புடைய ஹயாத் அல்லாஹ்வுடைய வஹ்யி. அப்ப கல்புடைய உயிராக இருக்கக்கூடிய வஹியை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொண்டு வருகின்ற காரணத்தினால ஜிப்ரீலுக்கு ரூஹ் என்ற பெயர் வைக்கப்பட்டதாக. அடுத்து அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், அமீன். இந்த பெயரை, அதாவது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு ரூஹுங்கிற பெயரையும் அதே போல அல் அமீன் என்ற பெயரையும் அல்லாஹு தாலா குரானிலேயே சிறப்பித்து சொல்கிறான். எந்த அளவுக்கு நம்பிக்கை? அல்லாஹுவின் புறத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த செய்தியை எப்படி அல்லாஹுவிடமிருந்து அவர்கள் கேட்டார்களோ, லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, அதை அப்படியே அதில் எந்த விதமான கூடுதல் குறைவில்லாமல் நபிமார்களிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் சேர்த்தார்கள். அதே அடிப்படையில் தான் குரானையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். சூரத்துல் ஷுஅரால 193-195 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நீங்க இதை பத்தி பார்க்கலாம். நஸல பிஹி ரூஹ் வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்ஸிரீன் பி லிஸானின் அரபியின் முபீன். சூரத்து ஷுஅரா 193-193 வரைக்கும். அதுபோன்று சூரா தக்வீர் இத ஷம்சு குவிரத் இன்னஹு ல கவுலு ரசூலின் கரீம் தி குவ்வத்தின் இந்த தில் அர்ஷி மகீன் முதாஇன் ஸம்ம அமீன். இந்த சூராவுடைய இந்த வசனங்களிலும் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை உறுதி செய்கிறான். சூரத்து ஷுஅராவுடைய வசனத்திலே அது உறுதி செய்யப்படுகிறது. அதே போல தக்வீருடைய இந்த 19-21 வரை உள்ள வசனங்களிலும் அதே கருத்து உறுதி செய்யப்படுகிறது. இன்னஹு ல கவுலு ரசூலின் கரீம் தி குவ்வத்தின் இந்த தில் அர்ஷி மகீனிம் முதாஇன் ஸம்ம அமீன். தர்ஜுமாவை எடுத்து அதனுடைய விளக்கங்களை படிச்சு கொடுங்க. ஃபஅல்லமஹு சையிதல் முர்சலீன், குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்த ஆசிரியர் யாரு? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம். சரிங்களா? ஏன் இந்த விஷயத்தை நம்ம இவ்வளவு தெளிவாக புரிய வேண்டும் என்றால், குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் ஓதி காண்பித்தார் என்பதையும் நம்ம புரியணும். குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் ஓதி காட்டினார்கள். அந்த சப்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதும்போது ஜிப்ரீல் கேட்டார், செவியுற்றார். புரியுதா? இந்த போட்டோ காப்பி எடுக்கிற மாதிரி கிடையாது. போட்டோ காப்பி எப்படி எடுப்பாங்க? இப்படி போட்டோ எடுத்து லைட்டை தட்டின உடனே அதே போல ஒரு நகல் வந்து உழுவது பாருங்க, அந்த மாதிரி வந்து அவர் உள்ளத்தில் ஒரு ஃப்ளாஷ் பண்ணிட்டு போல. புரியுதா? ஜிப்ரீல் வாயினால் உச்சரிக்க அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த செவியினால் அவர்கள் செவியுறுகிறார்கள். புரியுதுங்களா? நீங்க படிக்கலாம் புகாரியுடைய பாடத்துல வஹியுடைய முதல் அந்த அத்தியாயத்திலேயே ஜிப்ரீல் வருவார் ரமதானுடைய மாதத்திலே. வஇன்னஹு லயுதாரிஸுல் குர்ஆன், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குர்ஆனை முதாரசா செய்வார், தர்ஸ் செய்வார். இப்ப தர்ஸ்னா என்ன? இப்போ ஒருவர் படித்து கொடுப்பது, இன்னொருவர் கேட்பது, தர்ஸ் படித்தல். புரியுதா இல்லையா? ஜிப்ரீலும் ரசூலும் குர்ஆனை படித்துக் கொள்வார்கள். குர்ஆனை ஜிப்ரீல் ரசூலுல்லாஹிவிற்கு படித்துக் கொடுப்பார், ஒருவருக்கொருவர் படித்துக் கொள்வார்கள். அப்ப ஜிப்ரீல் முதலில் ஓதுவார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்பார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதை செவியிடுவார்கள். புரிஞ்சா? وَالنَّجْمِ إِذَا هَوَى مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَى إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى மிகப்பெரிய வலிமையுடைய ஜிப்ரீல் இந்த குர்ஆனை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து பெற்றதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை ஓதி காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு தேவையான விளக்கங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்று அதற்குரிய தஃப்சீரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஜிப்ரீலிடமிருந்து ஒரு குர்ஆனுடைய வசனங்களை பெறும்போது அதை விளங்கிக் கொள்ளாமல் புரியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை புரிந்து கொண்டார்கள். எங்கே விளக்கம் தேவைப்படுமோ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதித்தார்கள். ஜிப்ரீல் விளக்கம் சொல்வார், அந்த விளக்கத்தின்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்கள். புரிஞ்சுட்டா இல்லையா? ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி விளக்கம் சொல்வாரோ, யார் குர்ஆனுக்கு தன்னுடைய அறிவின்படி, சில பேர் இன்றைக்கு புதுசு புதுசாக வந்து சொல்கிறாங்களா இல்லையா, அந்தபடி தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு விளக்கம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை நரகத்தில் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அப்போ குர்ஆனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது ரொம்ப பயந்து அது இருக்கா, எந்த முஃபஸ்ஸிர் சொல்லியிருக்கிறாங்க, எந்த கிதாபில் இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இப்போ ஒரு பெரிய ஒரு வெளிரங்கத்தில் பார்ப்பதற்கு நல்ல காரியமாகவும் தெரியுது, ஆனால் பயமாகவும் இருக்குது. எப்படி அங்கங்கே இந்த வேர்ட் டு வேர்ட் கிளாஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, குரான் சொல்லுக்கு சொல் சொல்லுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு சரி, குரானை தானே சொல்லிக் கொடுக்குறாங்க, மக்களை கூப்பிட்றாங்க, அதுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்க்க நல்லா தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளார பின்னாடி பிரச்சனை வருமானு பயமாக இருக்கு. ஏன்? கற்றுக் கொடுப்பவர்களில் 99 பேர் இல்மு படிக்காதவர்கள், அரபு இலக்கணம் படிக்காதவர்கள். இந்த அரபு இலக்கணத்தை முதல்ல படிக்காதது, இரண்டாவது தப்சீர் படிக்காதது. இந்த ரெண்டுமே படிக்காம குரானை அணுக ஆரம்பிச்சா கண்டிப்பாக குஃப்ருல கொண்டு போய் விட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். இப்போ இந்த தௌஹீத் ஜமாத்து தர்தல ஜமாத்துக்கெல்லாம் பிரச்சனை என்ன, அரபு இலக்கண இலக்கியம் தெரிஞ்சாலும் கொஞ்சமாக தான் தெரியும், அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, ஒட்டுமொத்தமாக தப்சீர் எதையும் அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது. குரானுடைய விரிவுரைகள், சஹாபாக்கள் தாபிஈன்கள் கூறிய விளக்க உரைகள் எதையுமே ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாமே குப்பன்ட்டாங்க. அப்போ மிஞ்சுறது என்ன, அவங்களுடைய மண்டை மூளை மட்டும்தான் மிஞ்சும். அப்போ அடிச்சு விடு, யார் வேணாலும் அடிச்சு விடு, புரியுதா? யார் வேணாலும் குரானை பற்றி பேசலாம், வெத்தனை பாக்க கடைக்காரன் பேசலாம், பொட்டி கடைக்காரன் பேசலாம், நேற்று ஜமாத்தில் சேர்ந்தவங்க பேசலாம், யாருக்கு பேச தெரியுமோ அவங்க எல்லாம் பேசலாம், யாருக்கு சிந்திக்க தெரியுமோ அவங்க எல்லாம் சிந்திக்கலாம். அதற்கு ஒரு ஒழுங்குமுறை, ஒரு தர்த்தீபு, ஒரு இல்மு கல்வி என்ற அந்த ஒரு அனுபவம் எதுவும் தேவையில்லை. அவ்வளோதான், புரியுதுல பேசு, புரியுதுல பேசு, முடிஞ்சு பேசு, நல்லா பாதுகாக்கணும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வார்த்தையாக இறக்கிவிட்டு மட்டும் அவர்கள் செல்லவில்லை, மாறாக வார்த்தையாகவும் இறக்கினார்கள். அதனுடைய அர்த்தத்தை பொருளையும் கற்றுக் கொடுத்தார்கள், அதனுடைய விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். சூரா தாஹல 114 வசனமாக இருக்கும். இந்த வசனத்தில் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் கூறுகிறான், فَتَعَالَى اللَّهُ الْمَلِكُ الْحَقُّ وَلَا تَعْجَلْ بِالْقُرْآنِ مِنْ قَبْلِ أَنْ يُقْضَى إِلَيْكَ وَحْيُهُ وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. உண்மையான அரசனாகி அல்லாஹு தஆலா அவன் மிக மிக உயர்ந்து விட்டான். நபியே, குர்ஆனுடைய வஹி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகின்ற வரை, குர்ஆனுடைய வஹி உங்களுக்கு முழுமையாக இறக்கி முடிக்கப்படுகின்ற வரை நீங்கள் குர்ஆன் ஓதுவதிலும் குர்ஆனை பிறருக்கு எடுத்து சொல்வதிலும் அவசரப்பட்டு விடாதீர்கள். வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறைவா எனக்கு குர்ஆனுடைய அறிவை ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கூறுங்கள். சரியா? இந்த வசனம் எப்போ இறங்கியது? சூரா அல்-மாயிதால ஒரு வசனம் இருக்கு, அதாவது 45 வசனம். அல்லாஹ் கூறினான், ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிர், ஒருத்தர் ஒரு உயிரை கொண்டுட்டாருன்னா அவரையும் கொண்டு வர வேண்டியதுதான். ஒருத்தர் ஒருத்தருடைய பல்ல உடைச்சிட்டாருன்னா அவர் பல்லையும் உடைச்சிட வேண்டியது, ஒருத்தர் ஒருத்தருடைய கண்ணை தோண்டினார்னா அவர் கண்ணையும் தோண்டிட வேண்டியது, ஒருத்தர் ஒருத்தருடைய காதை வெட்டிவிட்டாருன்னா அவருடைய காதையும் வெட்டிட வேண்டியது. வல் ஜுருஹத் திசாஸ், யார் யாருக்கு எப்படி காயத்தை ஏற்படுத்துவாங்களோ அதே போல் அவர்களுக்கும் பழிக்கு பழி காயம் ஏற்படுத்தப்படும். இப்போ இந்த சட்டம் குரானுடைய சட்டம், இதுதான் முந்தைய வேதங்களில் இருந்துச்சு. அதனால தான் உயிர்கள், மனிதர்கள், பலவீனமானவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில், இன்னும் சில நாடுகளில், பங்களாதேஷ், பாகிஸ்தான் நாடுகளில் பாருங்கள், ஒரு பெண்ணு மேலே பிரியம் வந்துருச்சுன்னா சுற்றிக்கிட்டே இருப்பான், கடைசியில் அந்த பெண்ணு அவனுடைய விருப்பத்துக்கு ஒத்து வரலன்னா ஆசிரியர் தூக்கி மூஞ்சில் ஊற்றிடறான். இந்தியாவில் மட்டுமே ஆயிரக்கணக்கான பேர் ஆசிரியர் ஊற்றி இறந்து போனவங்க, அப்புறம் உயிராக பிழைச்சவங்க இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் இதுக்குன்னே ஒரு பெரிய சென்டர் இருக்கு, ஆசிட் ஊற்றப்பட்டவர்கள்னு அதுக்குன்னே ஒரு பெரிய சென்டர் வச்சுருக்கிறாங்க. என்ன இப்போ இந்த முட்டாள் பசங்க சட்டம் எப்படி அவங்கள நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கோம் பெருமைப்படுவாங்க. ஆசிரியர் ஊற்றினாலே அவனை 3 மாதம் வச்சு விட்டாச்சு, அது கொலை பண்ணல அப்படிமா, செத்துட்டா அது கொலை பண்ணணும், கத்தியால் குத்தலையில் துப்பாக்கியால் சுடலையில் அப்படிமா. முட்டாளர்களுடைய சட்டம், எவன் ஆசிர் ஊத்துறானோ அதே போல அவன் மேல ஆசிர் ஊத்தப்படும் சட்டம் இருந்தா இன்றைக்கு இந்த பயம் இருக்குமா? எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம சமுதாயம் ஆயிப்போச்சு. சரி, அப்ப இந்த சூரத்துல் மாயிதாவுடைய வசனம் பொதுவா இறக்கப்பட்டிருச்சா, ஒரு பெண்ணு வர்றாங்க, வந்த உடனே யாரும் சூழல்லா நேற்று என் புருஷன் என்ன கவனிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி சொன்ன உடனே ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாம்மா நீனு ஒன்று கொடுத்துருமான்ட்டாங்க, நீனு ஒன்று கொடுத்துருமா, அவர் எப்படி கொடுத்தாரோ அதே போல் பதிலுக்கு பதில் கொடுத்துருமா, அல்லாவே சொல்லிட்டாமான்ட்டு, புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடனே ஆயத்திருக்கிட்டான், நபியே அது எப்படி, கணவன் மனைவியை அடிச்சுட்டா மனைவி திரும்ப கணவன் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை இறக்கினான். ولا تعدل بالقران من قبل ان يقضى اليك وحيه நபியே, குர்ஆனுடைய அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய விளக்கம் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படாத வரை நீங்கள் அதை வைத்து தீர்ப்பளித்து விடாதீர்கள், அதை சொல்லி விடாதீர்கள் சொல்லி உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. யா அல்லாஹ், பண்ண என்ன செய்யணும்? அப்ப 4வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம், சூர நிசாவுடைய 34வது வசனம், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள், புரியுதா? அப்ப பெண்களிடத்துல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அவங்க முதல்ல இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், பிறகும் அவங்க திருத்தலைன்னு சொன்னா காயம் ஏற்படாத வரையில் அவர்களை அடித்து திருத்த வேண்டும் என்று வசனம் இறக்கின உடனே ரசூல் சுல்லா அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அம்மா சார் அடிச்சாருன்னு சொன்னா மேடமே கொஞ்சம் வாங்கிக்கோங்க, நீங்க அடிக்காத அடி வாங்காத மாதிரி நீங்க நடந்துக்குங்க, புரியுதா இல்லையா? அப்ப குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனமா இருந்தாலும் அந்த அரபி மொழியில இருந்தாலும் அதற்குண்டான பொருளும் விளக்கமும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்து கொடுக்கப்பட்டது, புரியுதா இல்லையா? அப்ப ஒரு நபிக்கே இந்த அளவுக்கு என்று சொன்னா, ஆகவே குரானுடைய விரிவுரை என்பது இது ஒரு விளையாட்டு அல்ல, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக ஒரு அறிவிப்பை இமாம் குர்துபி பதிவு செய்கிறாங்க. அந்த தொடரில் சில பலவீனம் இருந்தாலும் பொதுவாக எல்லா அறிஞர்களும் இந்த கருத்தை பதிவு செய்வாங்க தப்சீரில். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஐயு சமாஇன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி இதா குல்து ஃபி கலாமில்லாஹி பிரஈ, அல்லாஹுடைய கலாமில் நான் என்னுடைய அறிவால் பேசினால், அல்லாஹுடைய கலாமில் நான் எனது அறிவால் பேசினால் எந்த வானம் எனக்கு நிழல் தர முடியும், எந்த பூமி என்னை தாங்கும், அல்லாஹுடைய வேதனை எனக்கு வந்து விடுவதை நான் பயப்படுகிறேன் என்று, புரியுதுங்களா? அப்ப அரபி மொழியினுடைய ஒரு விசாலமான அறிவு வேணும். பிறகு நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் எப்படி விரிவுரை செய்திருக்கிறார்கள் அந்த அறிவு வரணும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கிட்டே இருந்தாங்க, சூரா அந்நஹ்ல் 47வது வசனம், அவ் யஅஹுதஹும் அலா தகவுஃபின், அவ் யஅஹுதஹும் அலா தகவுஃபின், சரி நாளைக்கு படிக்கலாம்.